நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை குறைப்புக்கு உள்ளான மூவர் உட்பட 7 பேரை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை இந்திய உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது பற்றிய செய்திகள், மத்திய அரசின் ஆட்சேபனை குறித்து இந்தியாவின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கே வி விஸ்வநாதனின் கருத்துக்கள்,
குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 மிக தெளிவாக இதை சொல்லும் பொழுது, நாங்கள் இவர்களை விடுவிக்க முடிவெடுத்து விட்டோம், மத்திய அரசிற்கு 3 நாள் காலக்கெடு நியமிக்கிறோம் என்று கூறுவது சரியல்ல, சட்டத்துக்கு புறம்பானது.
ராஜீவ்காந்தியுடன் சேர்ந்து அந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த மற்றவர்களின் குடும்பத்தினர் தமிழக அரசின் முடிவு குறித்து வெளியிடும் கருத்துக்கள்,
பேரறிவாளன் முருகன் சாத்தன் 3 பேருடைய குடும்பம் கண்ணீர் பாதிக்குது என்றார் அவர். ராஜீவ்காந்தியோட இறந்த 16 குடும்பங்கள் நீங்கள் அட்டி யோசித்து பாருங்கள். இதே மாதிரி 16 குடும்பங்களும்
இலங்கை பிரச்சனை குறித்து விவாதிக்க அரசு தரப்பு தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள நிலையில் அது வெறும் கண் துடைப்பு என்று கூறும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள் ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உக்ரைன் தலைநகர் கீவில் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இன்று புதிதாக இடம்பெற்ற மோதல்களில் 20க்கும் அதிகமான ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று உக்ரைன் அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன. சில ஆர்வலர்கள் தொலைவில் இருந்து குறிவைத்து சுழப்பட்டமைக்கு அறிகுறியாக ஒரேயொரு குண்டினால் கொல்லப்பட்டிருப்பதாக நேரில் கண்டவர்கள் சிலர் எமது பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ் தரப்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மேலும் 20 பேருக்கு காயம்பட்டிருப்பதாகவும் உக்ரைன் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ்காரர்களுக்கு விசேஷ போர் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று அறிவித்துள்ள உள்துறை அமைச்சு, வீதிகளில் ஆயுதம் தாங்கிய ஆக்கிரமிப்புதாரிகள் அலைந்து திரிகிறார்கள் என்றும், பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறது. போலீஸ் வீதிகளை தகர்த்துக் கொண்டு சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிபர் மாளிகைக்குள் நுழைய முயற்சி செய்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே உக்ரைன் தலைநகர் கியேவில் பிரான்ஸ், போலந்து மற்றும் ஜெர்மனியின் அமைச்சர்கள் அதிபர் விக்டர் யானுகோவிச்சுடன் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். அதிபர் மாளிகைக்கு அருகில் நடந்த மோதல்களால் இந்த சந்திப்பு தாமதமடைந்தது. போலந்து வெளியுறவு அமைச்சர் ரதோஸ்லவ் சிக்ரோஸ்கி அதிபர் மாளிகை சூழ உள்ள பகுதியில் கரும்புகை மூட்டத்துடன் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதாகவும், ஐரோப்பாவில் அண்மை காலத்தில் இப்படியொன்றை பார்த்ததில்லை என்றும் கூறியிருக்கிறார்.
We've seen these horrific pictures from Kiev, which are some of the largest uses of force in Europe in recent memory.
கியேவில் உள்ள ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் உக்ரைனின் அரசாங்கத்தின் மீது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் நிபந்தனை விதிப்பது பொருத்தமற்ற செயல் என்று கூறியிருக்கிறார். உக்ரைன் வன்முறைகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் என்று நம்பப்படுபவர்களுக்கு எதிராக தடைகளை விதிப்பது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் பிரசல்ஸில் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளனர்.
எகிப்தில் பேச்சு சுதந்திரம் இருக்கிறதா என்று அனைத்துலக நாடுகள் பெரும் அக்கறையை ஏற்படுத்திய வழக்கு தலைநகர் கைரோவில் ஆரம்பித்திருக்கிறது. அல் ஜசீரா என்ற செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த செய்தியாளர்கள் மூவர் மீது இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற அமைப்பில் இணைந்தமை அல்லது அதற்கு உதவி புரிந்தமை, பொய்யான செய்திகளை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியமை ஆகிய குற்றங்கள் இந்த அல் ஜசீரா செய்தியாளர்கள் மூவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளன. மூவரும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார்கள். அவர்களை பிணையில் விடுவிக்குமாறு அவர்களின் வழக்கறிஞர்கள் கேட்டிருக்கிறார்கள். எகிப்திய ராணுவத்தின் ஆதரவோடு இயங்கும் எகிப்திய நிர்வாகம் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று பிரகடனம் செய்த ஒரு சில தினங்களில் அல் ஜசீரா செய்தியாளர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டார்கள். தமது செய்தியாளர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி அல் ஜசீரா கருத்து வெளியிடும்போது, குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அபத்தமானவை என்றும் விவரித்திருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்டு எகிப்திய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ஒருவர் ஆஸ்திரேலிய நாட்டு ஊடகவியலாளர் பீட்டர் கிரேஸ், முன்னாளில் இங்கு எமது பிபிசி நிறுவனத்தில் பணியாற்றியவர்.
பனாமா கால்வாயை அகலப்படுத்தும் பல பில்லியன் டாலர்கள் செலவிலான வேலை திட்டத்தை மீளத் தொடங்கியிருப்பதாக பனாமா கால்வாய் அதிகார சபை கூறுகிறது. மேலதிகமாக தேவைப்படுகின்ற நிதிக்காக யார் 1 பில்லியன் டாலர்களுக்கும் கூடுதலான தொகையை செலுத்துவது என்ற இழுபறியால் 2 வாரங்களுக்கு முன்னர் ஸ்பெயினை தளமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்களின் கூட்டமைப்பு கட்டுமான வேலைகளை இடைநிறுத்தியது. வேலைகள் நடந்து வரும்போது பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு 2 தரப்பினருக்கும் இடையில் நேற்று புதன்கிழமை உடன்பாடு எட்டப்பட்டது.
ஈராக்கில் அல்கொய்தா அமைப்போடு தொடர்புள்ள ஒரு வன்மைவாதியை எவராவது கொன்றால் ஒவ்வொரு கொலைக்கும் $14,000 சன்மானம் ஈராக்கிய அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்று ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சு தனது இணையதளத்தில் அறிவித்திருக்கிறது. அல்கொய்தாவோடு சம்பந்தப்பட்ட வன்மைவாதிகளை பிடித்து தருவோருக்கும் இதேபோல சன்மானம் தரப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது.
மத்திய சீனாவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் ஒருபால் உறவுக்காரர்களுக்கான சங்கம் ஒன்றை அமைக்க முயற்சிகள் தோல்வி கண்டமைக்காக உள்ளூராட்சி மன்றம் ஒன்றுக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். ஒருபால் உறவு முறை சீன கலாச்சாரத்துக்கும் சமூக ஒழுக்கத்துக்கும் எதிரானது என்று அவருக்கு அதிகாரிகள் கூறியுள்ளதாக ஜின்குவா செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ள முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோரை விடுவிக்க தமிழக அரசு எடுத்துள்ள முடிவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ள மூவரை விடுவிக்க உள்ளதாக தமிழக அரசு எடுத்துள்ள முடிவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் தண்டனை குறைப்பு பெற்ற முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோருடன் சேர்த்து ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள நளினியும் விடுவிக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். அவர் மட்டுமல்லாமல் இதர மூவரையும் சேர்த்து இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றுள்ள 7 பேரையும் விடுவிப்பது தொடர்பில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு தெரிவித்துள்ளது என்றும், 3 நாட்களுக்குள் மத்திய அரசிடமிருந்து பதில் வராவிட்டால் தமது அரசு அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இதேவேளை இந்த மூவரின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த உத்தரவை மறு ஆய்வு செய்யுமாறும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசின் முடிவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மார்ச் மாதம் 6 தேதி நடைபெறும் என்றும், அதுவரை இந்த 7 பேரின் விடுதலைக்கு இடைக்கால தடை விதிப்பதாக தீர்ப்பளித்திருந்தது. மேலும் மத்திய அரசு தெரிவித்திருக்கும் ஆட்சேபனைகள் தொடர்பாக 2 வாரத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் ராகேஷ் துவேதி, இன்றைய தீர்ப்பில் மீதமுள்ள 4 பேரின் விடுதலை தொடர்பில் எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்று கூறுகிறார். உச்சநீதிமன்றம் 3 குற்றவாளிகளின் தொடர்பிலேயே இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. மீதமுள்ள 4 குற்றவாளிகளை விடுவிக்க வேண்டுமா இல்லையா என்று தமிழக அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றார் வழக்கறிஞர் ராகேஷ் துவேதி. நளினி உள்ளிட்ட 4 பேரை விடுதலை செய்ய உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பில் குறிப்பிட்ட எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்று தமிழக அரசின் சார்பில் இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் ராகேஷ் துவேதி கூறும் இதே சமயம், மத்திய அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் அசோக் பான், உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மொத்தமுள்ள 7 குற்றவாளிகளுக்கும் பொருந்தும் என்று செய்தி ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை நளினி உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு எதிராக புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய சட்ட அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு சர்க்காருக்கு நோட்டீஸ் தியா ஹை ஆர் இஸ் பீச் ஸ்டேட்டஸ் கோ கா ஆர்டர் தியா கி ஆகே கோய் கார்வாயி நஹி ஹோகி.
உச்சநீதிமன்றம் இன்று தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தற்போது அந்த குற்றவாளிகளை விடுவிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. மார்ச் மாதம் இந்த விசாரணை தொடரும் பொழுது இந்த முடிவு குறித்து தனது தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் அளிக்கும். தற்போது 3 குற்றவாளிகளின் மரண தண்டனை குறைக்கப்பட்டதாலேயே நாங்கள் 3 குற்றவாளிகள் தொடர்பில் மனு தாக்கல் செய்திருந்தோம். மீதமுள்ள 4 குற்றவாளிகளின் தொடர்பிலும் நாங்கள் மனு தாக்கல் செய்யவுள்ளோம் என்றார் கபில் சிபல்.
தமிழக அரசு அந்த 3 உட்பட 7 பேரை விடுவிப்பதாக எடுத்துள்ள முடிவை மத்திய அரசு எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று இந்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கே வி விஸ்வநாதன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 435 கீழ் எந்த ஒரு குற்றவாளி மத்திய புலனாய்வுத்துறையால் விசாரணை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளாரோ, எந்த ஒரு குற்றவாளி மீது மத்திய அரசால் அமுல்படுத்தப்பட்டுள்ள சட்டங்களின் மீது அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதோ, உதாரணமாக இந்த வழக்கில் இந்திய குற்றவியல் சட்டத்தை தவிர எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட், பாஸ்போர்ட் ஆக்ட், ஃபாரினர்ஸ் ஆக்ட், இந்தியன் வயர்லெஸ் டெலிகிராபி ஆக்ட் என்ற மத்திய அரசின் சட்டங்களில் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நடைபெற்றுள்ளார்கள் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டுள்ளார். அந்த மாதிரி தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது. இதனை குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 தெளிவாக எடுத்து சொல்கிறது. இந்த நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் மிக தெளிவாக இதை சொல்லும் பொழுது நாங்கள் இவர்களை விடுவிக்க முடிவெடுத்து விட்டோம், மத்திய அரசிற்கு 3 நாள் காலக்கெடு நியமிக்கிறோம் என்று கூறுவது சரியல்ல, சட்டத்துக்கு புறம்பானது. இந்த முடிவை உச்ச நீதிமன்றம் இந்த மனுவில் நிர்ணயிக்கும். மார்ச் 6ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும், அப்பொழுது இதையெல்லாம் அலசி ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு எதிர்கட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்து, தமிழக அரசிற்கும் நோட்டீஸ் கொடுத்து, அந்த வழக்கு விசாரணை முடியும் வரை இடைக்கால தடையும் உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது.
ஆனா இதேவேளை வந்து தமிழ்நாடு முதல்வர் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இந்திய குற்றவியல் சட்டம் பிரிவு 432 மற்றும் 433 கீழ் மாநில அரசிற்கு இப்படியான முடிவு எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அரசு வந்து சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சிருக்க மாட்டாங்களா இந்த விஷயத்தில் முடிவெடுத்து அறிவிப்பதற்கு முன்னால் அப்படிங்கிற இந்த கேள்வி எழுது இல்லையா?
அவர்கள் ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த பிரிவுகளை பார்க்கின்றனர். ஆனால் இந்த குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 432, 435 அதில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்தால் எந்த ஒரு குற்றவாளியை விடுவிப்பதற்கு முன்பு மத்திய அரசோடு கலந்தாலோசிக்க வேண்டும். 435 பிரிவு 2 கீழ் மத்திய அரசால் அமலாக்கப்பட்ட சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் என்றால் மத்திய அரசிற்கு மட்டுமே அந்த குற்றவாளியை விடுவிப்பதற்கு, ரெமிஷன் என்று கூறுவார்களே, அவர்கள் தண்டனையை குறைத்து விடுவிப்பதற்கு மத்திய அரசிற்கு மட்டும்தான் உரிமை என்று மத்திய அரசு வாதாடுகிறது. அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் பரிசீலிக்கிறது.
இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் அந்த பிரிவு 435 கீழ் மாநில அரசுகள் மத்திய அரசுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும், அதாவது கன்சல்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதே தவிர மத்திய அரசின் அனுமதி கன்சென்ட்டை பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் மாநில அரசு கலந்து ஆலோசித்தல் மட்டுமே போதும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தானே மாநில அரசு எடுத்துள்ளது.
இந்த கலந்து ஆலோசிப்பது, ஆங்கிலத்தில் கன்சல்டேஷன் என்று சொல்வார்களே, இந்த வார்த்தை பல வழக்குகளில் முன்பு உச்சநீதிமன்றத்தில் வந்துள்ளது. சில வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இது கலந்து ஆலோசித்து என்று சொன்னாலும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கலந்து ஆலோசிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளது. சில வழக்குகளில் உதாரணமாக நீதிமதிகளை உச்சநீதிமன்றத்திலோ உயர்நீதிமன்றத்திலோ அவர்களை அப்பாயிண்ட் செய்யும் பொழுது அந்த மாதிரி ஷரத்துக்களில் உள்ள கலந்து ஆலோசிப்பை அனுமதி என்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்துள்ளது. ஆனால் 435 பிரிவு 2 கீழ் மத்திய அரசின் சட்டங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த தண்டனையை குறைத்து அவர்களை விடுவிக்கும் உரிமை மத்திய அரசுதான் உள்ளது என்று வாதத்தை மத்திய அரசு எடுத்து வைத்துள்ளது. மத்திய அரசின் வாதத்தில் மிகுந்த பலம் இருப்பதாக எனக்கு படுகிறது. மத்திய அரசு வழக்கறிஞர் என்ற முறையில் சொல்லவில்லை, ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலும் சரி கூறுகிறேன்.
இந்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கே வி விஸ்வநாதன், இவர்களின் விடுதலை தொடர்பில் தமிழக அரசு எடுத்துள்ள முடிவு அரசியல் மட்டத்தில் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் மாநில மற்றும் தேசிய கட்சிகள் அது குறித்து கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளன. மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ள 3 பேர் மற்றும் ஏற்கனவே ஆயுள் தண்டனையை பெற்றுள்ள 4 பேர் ஆகியோரை விடுவிக்க தமிழக அரசு எடுத்த தீர்மானத்தை உச்சநீதிமன்றம் இன்று நிறுத்தி வைத்துள்ளது. தமிழக அரசு சரியான வழிமுறைகளை கையாளாததாலேயே உச்சநீதிமன்றம் இந்த முடிவுக்கு வர வேண்டியதாயிற்று என்ற விமர்சனங்கள் வந்துள்ளன. தமிழக அரசு சரியான வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார்.
முருகர் ஆகியோருடைய விடுதலை பிரச்சனையில் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நளினி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பரோல் விடுதலை கேட்டு விண்ணப்பித்தபோது அதை ஏற்க மறுத்து முடியாத பதில் போய்விட்டதால் ஏற்றதா என்பதை யாரும் அறந்துவிடக் கூடாது
என்றார் திமுக தலைவர் கருணாநிதி. ராஜீவ்காந்தி கொலை என்பது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். தமிழக அரசின் முடிவு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகியவை குறித்து கருத்து கேட்ட போதே அவர் இதை தெரிவித்தார்.
உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது மாநில அரசாங்கம் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, இது சரியா தப்பா நான் பார்க்கிறது. ரெண்டாவது விஷயம், காங்கிரஸ் அரசாங்கம் வழக்கை நடத்திய விதம் எவ்வளவு முக்கியமான ஒரு வழக்கு, அதிலும் முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்ட ஒரு வழக்கு, அதுல உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு சைடுல ஒரு வாதம் நடந்து கொண்டிருக்கும் போது எவ்வளவு கேர்ஃபுல்லா அவங்க இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க இருக்கல, நடக்கல. அதனாலதான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த ஒரு இந்த சூழ்நிலைகளும் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து
என்றார் தமிழக பிஜேபி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என சில அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளது குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞான தேசிகனிடம் பிபிசியிலிருந்து கருத்து கூற கேட்டதற்கு
யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்து நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நான் சொல்லவில்லை. தமிழகத்தில் சாதாரண மக்கள் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு சாதாரண கொலை செய்தவரை கூட தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இது வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரை இங்கே வந்து கொள்வது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலும் இந்த 7 பேரில் 5 பேர் இலங்கையினுடைய பிரஜைகள், இந்திய குடிமக்கள் அல்ல. அந்த 5 பேரும் விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, கடல் மூலமாக இங்கு வந்து இந்த ராஜீவ்காந்தியை கொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கு வந்தவர்கள் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னைய தீர்ப்பு
என்றார் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞான தேசிகன்.
ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு இன்னும் சிறையில் இருக்கும் 7 பேரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவை ராஜீவுடன் கொல்லப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சிலர் எதிர்த்துள்ளார்கள். இப்படி எதிர்ப்பவர்களில் ஒருவர் லீக் மோகன். 1991 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பொழுது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அவரது தந்தை லீக் முனுசாமியும் கொல்லப்பட்டார். இந்த 7 பேரை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை அவர் ஏன் எதிர்க்கிறார் என்று அவரிடமே கேட்டார் எல்.ஆர். ஜெகதீசன்.
அவரும் ஏன் நினைக்கிறேன்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனை கொலை பண்ணி ஒரு இது பண்ணாலே, இன்னைக்கு அந்த டெல்லியில ஒரு பஸ்ல ஒரு கற்பழிச்ச பெண்ணுக்காக 3 பேர், பல நாட்டுல பல இடத்துல பல கற்பழிப்பு நிகழ்ச்சிகள் நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு டெல்லியில ஒரு பஸ்ல ஒரு பெண்ணை பல பலாத்காரம் பண்ணி கற்பழித்த 3 பேருக்கும் இன்னைக்குதான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதே போல ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கும் ஒரு அதே நேரத்துல ஒரு 16 குடும்ப தமிழர்கள் அவங்களையும் கொண்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏன் தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது?
ஆனா தூக்கு தண்டனையிலிருந்து உச்ச நீதிமன்றம் தானே வந்து கால தாமதத்தை கணக்குல எடுத்துக்கிட்டு 20 வருஷத்துக்கும் மேல அவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்க செய்த தவறுக்கு.
கால தாமதத்தை யாரு அனுபவிச்சுட்டு சார்? கால தாமதம் மனு இவங்களா மனு போட்டு அப்பீல் பண்ணி இவங்க தான் கால நடத்தி கொண்டு போனாங்க.
உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கருணை மனுக்களை முடிவெடுக்கிறதுக்கு இந்திய ஜனாதிபதி உரிய காலத்துல எடுக்கல, அந்த கால தாமதமே அவங்களுக்கு வந்து கடுமையான மன உளைச்சலை கொடுத்துருக்கு, 20 ஆண்டுகளுக்கு மேல தனிமை சிறையில இருக்கிறாங்க.
குற்றவாளி வந்து, அதாவது ஒரு தூக்கு தண்டனை நிறைவேறாதி மன உளைச்சல்ல இருக்காது, ஒரு காலம் யாரத்திலையும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் இது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க அந்த முருகன் நளினி போர் அறிவாளன் அந்த 3 பேருடைய போட்டோவும் வந்து உள்ள போகும்போது, அன்னைக்கு 1991 அவர்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போகும்போது போட்டோவையும் பாருங்க, இப்ப இருக்கிற நளினி முருகன் பேரறிவாளனுடைய போட்டோவும் பாருங்க, அவருக்கு ஒரு மன உளைச்சல்லையோ ஒரு மனநல குன்றிய மனிதர்களாகவே தோன்றவில்லை. நல்ல சொகபோகத்தோடு வாழ்ந்திருக்கிற மாதிரி தான் தெரியும். அது 23 ஆண்டுகளுக்குள்ள நலிந்து போயிருப்பார்கள். நாமளும் சேர்ந்து ஒரு வீட்டுல இருந்தா அவர்கள் அந்த அளவுக்கு இல்லாததான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட நளினி கிட்ட இருந்து சில டெலிபோன்கள் செல்போன்களை கூட கைப்பற்றியிருக்கார்கள்.
உடல் ரீதியா அவங்க வந்து பெரிய அளவுல துன்பப்படலைன்னு நீங்க சொன்னா கூட, உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்பான கருணை மனுக்களை உரிய காலத்தில் முடிவெடுக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தியதே கூட அவர்களுக்கு ஒரு தண்டனை தான். 20 வருஷம் வந்து அவங்க சிலையில இருந்திருக்கிறாங்கன்னு. நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சி வந்து காந்திய கொள்கைகளில் நம்பிக்கை உள்ள ஒரு கட்சின்னு சொல்லுது. தவறு செய்தவர்கள் திருந்தி மீண்டும் வாழ்வதற்கான அனுமதி கொடுக்கறதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நாட்டுக்கு அது ஒவ்வாது. காந்தியவாதி அந்த காலத்துல இருக்கும்போது மக்கள் அந்த மாதிரி இருந்தாங்க, அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. தவறு செஞ்சவன் தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான, தவறு திரும்ப மாட்டான்.
இவர்களை விடுதலை செய்தால் என்ன நடந்துவிடும் அல்லது என்ன தவறாயிடும் நீங்க நினைக்கிறீங்க?
இவர்களை நான் விடுதலை செய்தால் வருங்காலத்தில் ஒரு 20 வயது ஆளை வந்து கூலிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே உள்ள பெரிய தலைவர்களை யார் யாரை கொல்ல வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி, இன்னும் அவர்களை கொண்டு விட்டு நீ ஒரு 10-12 ஆண்டுகளில் நான் வெளியே வந்து வந்துடலாம், அதுக்கப்புறம் உனக்கு 1,00,000 ரூபாய் நான் கொடுக்குறோம், நீ வாங்கினு சொகுசா நீங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலான்ற ஒரு நிலைமை நாட்டுக்கு உருவாக்கிவிடும். இது ஒரு முன்னுதாரணம்.
அதே சமயத்தில் அந்த விடுவிக்கப்படும் பேரறிவாளன் மற்ற குடும்பத்தவர்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய கவலையும் உங்களுக்கு வந்து கவலை அளிக்கலையா? அவங்களுடைய கண்ணீர் இதனால் துடைக்கப்படும்னு நீங்க பார்க்கலையா?
பேரறிவாளன் முருகன் சாத்தன் 3 பேருடைய குடும்பம் கண்ணீர் பாதிக்குது என்றால், அவர் ராஜீவ்காந்தியோட இறந்த 16 குடும்பங்கள் 23 ஆண்டுகளாக என்னுடைய தந்தை இறந்த பிறகு நான் என் தந்தைக்கு 6 பேர் பிள்ளைகள், என்னுடைய தாயார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருப்பார்கள், எங்களுக்கு கல்யாணம் செய்திருப்பார்கள், ஊர்ல எப்படி வளர்ந்திருப்போம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதே மாதிரி 16 குடும்பங்களும்
ராஜீவ்காந்தியுடன் கொல்லப்பட்டவர்கள் ஒருவரான லீக் முனுசாமியின் மகன் லீக் மோகன். சென்னை மாநகராட்சியின் 2014-15 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பல நலத்திட்டங்களுடன் மலிவு விலை திரையரங்குகள், மலிவு விலை தங்கும் விடுதி, வாரசந்தை போன்ற புதிய தொழில்களை மாநகராட்சி ஏற்று நடத்தப்போவதாக மேயர் சைதை துரைசாமி அறிவித்துள்ளார். ஏற்கனவே தமிழகத்தில் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், அம்மா காய்கறி கடை என்று பல்வேறு பெயர்களில் பல்வேறு தொழில்களை அரசு நடத்தி வருகின்ற போதில் அப்போக்கை விரிவுபடுத்தும் விதமாக திரையரங்கம் உட்பட தொழில்களில் இறங்க இருப்பது தமிழகத்தின் பொருளாதாரத்தில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சென்னை பொருளாதார பள்ளியின் பொதுத்துறை நிதி நிர்வாகத்துறையின் நிபுணராக இருக்கும் பேராசிரியர் சண்முகத்திடம் கேட்டார் சாதாத்.
பொதுவாக கவர்மெண்ட் வந்து மக்கள் நல அரசுகள் தான், அதனால மக்களுக்கு நலம் பண்ணிக்கக்கூடிய எதை வேணா செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரேட்டட் லேபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு ரெகுலர் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா குறைஞ்சது ஒரு 100-150 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு உணவுக்கு செலவு பண்ணணும். ஆனால் இந்த அம்மா கேன்டீனில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பயங்கரமான பெனிஃபிஷியரி, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 ரூபாயில் வந்து உணவு கிடைக்குது. ஸோ இது வந்து டைரெக்டாக அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு போகிறதுனால இந்த மானியம் வந்து சிறந்தது தான் நான் நினைக்கிறேன்.
உணவு மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை வழங்குறதை பற்றி குறிப்பிட்டு சொன்னீங்க, ஆனால் இப்போ சினிமா அரங்கம் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தையும் அரசாங்கம் எடுத்து நடத்துறதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பழைய தியேட்டர்லாம் மூடிட்டு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 120 ரூபா இருக்குது. அது வந்து ரெகுலராக பணக்காரங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க தான் போக முடியுமே தவிர ஏழை எளிய மக்கள் எல்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய டிவிடி இது மாதிரி பைரேட்டட் வாங்கிட்டு அவங்க டெக்கில் போட்டு வீட்டில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அந்த டிவிடி வாங்காமல் ஒரு தியேட்டருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முயற்சியாகவும் எடுத்தால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அஸ் அன் எக்கானமிஸ்டாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது.
இப்போ தமிழக அரசுக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இருக்குதுன்னா அதில் கிட்டத்தட்ட 37-38% வந்து இந்த மாதிரியான மானியங்களுக்காகவே அரசாங்கம் செலவிடுவதுங்கிறது, ரோடு போடுறது, மற்ற உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து தர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் அரசாங்கம் போதுமான அளவுக்கு முதலீடு செய்ய முடியாமல் அதை தடுக்குதுங்கிற ஒரு வாதமும் இருக்குதே.
இந்த ஆர்குமெண்ட் வந்து வேலிட் தான். எப்படின்னா எல்லா மானியம் நல்ல மானியம், அதாவது சப்சிடி வந்து எல்லாமே குட் சப்சிடின்னு சொல்ல முடியாது, சிலதெல்லாம் பேட் சப்சிடி, அதையெல்லாம் வந்து கட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த மானியம் கொடுக்குற பணத்தினால அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து பாதிக்கப்படக்கூடாது. இந்த கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த வேஸ்டேஜ் கிளீனிங், அப்புறமேட்டு ரோடு ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், லைட்டிங், இதெல்லாம் அவங்க பண்ணணும். அதுதான் எசென்சியல் சர்வீஸ். ஆனால் மெட்ராஸில் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி சொல்ல முடியாது, பட் இன்னும் நல்லா கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம். இன்னும் வந்து இன்டீரியர் சாலையெல்லாம் நல்லா டெவலப் பண்ணலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சில புவர் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டியால் கிடைக்குது.
நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னாலும் அரசுத்துறை ஊழியர்களை இந்த மாதிரியான தொழில்களை ஈடுபடுத்தும் போதும் இல்லை ஒப்பந்த தொழிலாளர்களை ஈடுபடுத்தும் போதும் நாளைக்கு புதுசாக வரக்கூடிய அரசாங்கம் இந்த மாதிரியான தொழில்களை எடுத்து முன்னெடுத்து நடத்தலைன்னா அவங்க வேலை என்ன ஆகும், அவங்க வாழ்க்கை நிலைமை என்ன ஆகுங்கிற பற்றிய கேள்வியும் இருக்குது இல்லவா?
இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து நான் கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை பர்மனன்ட் ஜாப்போ கிடையாது. இந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு டெம்பரரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். பட் இது வந்து ரெகுலரைஸ் ஆகுமா இல்லைங்கிறது வந்து ஃபியூச்சரில் தான் வரும். இப்போ அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில சாலை தொழிலாளர்கள் எல்லாம் டிஎம்கே கவர்மெண்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்போ ஏடிஎம்கே வந்தவொடனே அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கொண்டு வரும்போது டெம்பரரியாக அப்பாயின் பண்ணவங்களும் இப்போ வந்து கிட்டத்தட்ட பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் டாஸ்மாக்கு வந்து அது மூலியமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறது நாட்டுக்கு நல்லதல்ல, ஆனால் அட்லீஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அவ்வளோதான்.
சென்னை பொருளாதார பள்ளியின் பேராசிரியர் டாக்டர் சண்முகம். இலங்கையில் இராணுவத்திற்கு தமிழ் பெண்களை சேர்க்க கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற 3 நாள் முகாமில் 15-க்கும் குறைவான பெண்களை பங்கேற்றுள்ளார்கள். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
போருக்கு பின்னர் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பேசும் பெண்கள் இராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவது இதுவே முதல் தடவையாகும். ஏற்கனவே வடக்கில் தமிழ் பேசும் பெண்கள் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு தற்போது அங்கு பணியாற்றி வருகின்றார்கள். இது தொடர்பில் அவ்வேளை சர்ச்சைகளும் எழுந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான நேர்முக தேர்வின் போது 15-க்கும் குறைவான பெண்கள் சமமளித்த போதிலும் அவர்களில் ஒரு பகுதியினர்தான் உரிய தகுதிகளை பெற்றிருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. 3 நாட்கள் இந்த நேர்முக தேர்வு நடைபெற்ற போதிலும் எதிர்பார்த்தவாறு பெண்கள் சமூகமளிக்கவில்லை. இதற்கு காரணம் அவர்கள் ஆர்வம் அல்லது அக்கறை காட்டவில்லை என்றுதான் கூற வேண்டும். இது தொடர்பில் சமூக ஆர்வலரும் மட்டக்களப்பு பிரஜைகள் சபையின் தலைவருமான வி கமலதாசை தொடர்பு கொண்டு அவரது கருத்தை கேட்டேன்.
ராணுவத்துக்கு பெண்களை சேர்க்கின்ற நடைமுறைகள் சம்பந்தமான தகவல்கள் கிராம மட்டங்களில் சென்றடையவில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், அண்மை காலத்தில் ராணுவத்தில் தமிழ் பெண்கள் இணைந்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஏதோ இனத்துரோகம் செய்கிறார்கள் என்றொரு வகையில் அவர்கள் மீது ஒரு புலியான ஒரு தொழிலுக்கு செல்கிறார்கள் என்பது போன்ற ஒரு மாயையை ஊடகங்களில், குறிப்பாக வெப்தள ஊடகங்களில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. தமிழ் பெண்களுக்கு ஒரு கிளேசத்தை அல்லது ஒரு அச்சத்தை உருவாக்குகின்றன. இந்த ராணுவத்தில் பெண்கள் இணைவதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் இந்த பெண்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். குறிப்பாக ராணுவத்தில் பெண்கள் தனி பெண்கள் படைப்பிரிவுகளை தான் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள், பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள் என்ற விடயங்கள் கூட இந்த தமிழ் பெண் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே ராணுவத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே இருக்கிற இடைவெளியை காட்டுகிறது. அதாவது தகவல் பரிமாற்றங்கள் சரியான முறையில் இல்லை என்றுதான் நான் இதை கூறுவேன்.
ஆனால் ஆட்சேர்ப்பு தொடர்பான பிரச்சாரமோ அல்லது விழிப்புணர்வோ மக்களை சென்றடையவில்லை என்று கூறுவதை மறுக்கின்றார் ராணுவத்தின் பேச்சாளரான பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய.
அப்படி பலாபுரோச்சனா பனஸ்தனுக்கு பந்துவாகன்னு மே அதிக தேதி பனஸ்தனா பந்துவாகன்னே நெகிழ பலாத்தையும சிவில் ஜனதாவத்துக்கு
இந்த நேர்முக தெரிவின் போது 50 பேரை ஆட்சேர்ப்புக்கு உட்படுத்த எதிர்பார்க்கின்றோம். இவர்கள் அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்களுடன் இணைந்து செயற்படுவார்கள். நேர்முக தேர்வு தொடர்பில் போதுமான பிரச்சாரங்கள் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. போதுமான பிரச்சாரம் இருந்தது, அது வெற்றியளித்துள்ளது. போதியளவு ஆட்கள் நேர்முக தேர்வுக்கு சமூகம் அளித்திருந்தார்கள். கிழக்கு மாகாணத்திலிருந்து 50 பேர்தான் தேவைப்படுகின்றது. ஆட்கள் எடுப்பதில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஒரு நேர்முக தேர்வு நிலையத்துக்கு 3 பேர் என்று பார்த்தால் கூட உரிய இலக்கை அடைய முடியும் என்று குறிப்பிட்டார் இராணுவத்தின் பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய. இதேவேளை நாளை தொடக்கம் எதிர்வரும் 13 தேதி வரை அம்பாறை மாவட்டத்தில் ஆட்சேர்ப்புக்கான நேர்முக தேர்வு நடைபெற உள்ளது.
இலங்கை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அரச தரப்பு குழு ஒன்று தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள வேளையில் இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள் என்ன என்று அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
இலங்கை அரசாங்கம் திடீரென்று ஒரு தூதுக்குழுவை அனுப்பினதன் நோக்கம் அனைவருக்கும் வெளிப்படையாகவே தெரிந்ததாகத்தான் இருக்கிறது. ஜெனிவாவிலே மார்ச் மாதம் வர இருக்கின்ற தீர்மானத்தை தணிப்பதற்காக அல்லது அதை தவிர்ப்பதற்காக ஏதோ நல்லிணக்க செயற்பாடுகள் நடைபெறுகின்றன, இன்னொரு நாட்டினுடைய அரசாங்கத்தின் அனுசரணையோடும் அது நடைபெறுகிறது என்பதை காட்டிக்கொள்ளுவதற்காக இலங்கை அரசாங்கம் இப்படியான ஒரு நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்க கூடும். ஆனாலும் இந்த முன்னெடுப்பு தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் தலையீட்டினால் எடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எடுக்கப்படுகிற எந்த முயற்சியையும் வீணாக்குகிறோம் அல்லது உபயோகிக்க தவறிவிடுகிறோம் என்ற குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் இந்த முயற்சி ஒரு நன்மையான முயற்சியாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் அந்த முயற்சியை மழுங்க விடாமல் அதனை உபயோகிப்பதற்கான சரியான வழிகளை நாங்கள் பார்த்து கொள்வோம். ஆனால் அதே வேளையிலே இந்த முயற்சியை படங்காட்டி சர்வதேசத்திலிருந்து நாட்டு வருகிற அழுத்தத்தை இலங்கை அரசாங்கம் தவிர்ப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்.
நீங்கள் ஒரு தூதுக்குழுவை அனுப்புவதாக இருந்தால் எந்த காலப்பகுதியில் அனுப்புவதற்கு திட்டம்?
அதை குறித்து எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை.
இதே நேரம் பிபிசி தமிழோசையிடம் நேற்று பேசிய தென்னாப்பிரிக்காவின் துணை அமைச்சர் இப்ராஹிம் அவர்கள் இலங்கைக்குள் உருவாகக்கூடிய ஒரு தீர்வு திட்டம் தான் இலங்கை மக்களுக்கு பொருத்தமாக அமையும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நினைக்கிறது?
இலங்கைக்குள்ளே எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு வருமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. நாங்களும் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது தீர்வு சம்பந்தமான எங்களுடைய முன்மொழிவுகளை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம், முன்வைத்திருந்தோம். ஆகையினாலே அப்படியான ஒரு தீர்வு வருமாக இருந்தால் அது நல்ல காரியம். ஆனால் அப்படியாக வராத போது சர்வதேச கட்டாயமாக தலையிட்டு நியாயமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை சர்வதேச சமூகத்துக்கு உண்டு.
நீங்கள் சொன்னீர்கள் ஜெனீவா பிரேரணையை முன்னிட்டு தான் அரசாங்கம் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக. அப்படியாக இருந்தால் இலங்கையினுடைய நல்லிணக்க முயற்சிகளில் தென்னாப்பிரிக்கா வகிக்கப் போகின்ற இந்த பங்களிப்பின் மீது உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை என்பது போலத்தான் தெரிகிறது.
அப்படி நான் சொல்லவில்லையே.
இலங்கை அரசாங்கம் இந்த தேவைக்காக அங்கே செல்வதாக இருந்தால் அதனை
இலங்கை அரசாங்கத்தை பற்றி தான் நான் விமர்சித்தேன். தென்னாப்பிரிக்கா பற்றி நான் ஒரு விமர்சனமும் சொல்லவில்லை.
இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் எதிர்காலத்தில் ஒரு இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றால் அதற்கு தென்னாப்பிரிக்கா மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா?
தென்னாப்பிரிக்கா மட்டுமல்ல, வேறொரு நாடாக இருக்கலாம், அல்லது பல நாடுகள் கொண்ட ஒரு சமூகமாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அப்படியான ஒரு தலையீட்டின் மூலமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அரசியல் தீர்வு கிடைப்பதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம்.
சுமந்திரன் அவர்களின் கருத்துக்களுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.